நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பத்தி இப்ப நமக்கு சொல்றதுக்காக விதை நுட்பவியல் துறையிலிருந்து உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயன் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இந்த பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல கேட்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் நம்ம சந்தேகங்கள்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபெற்றுக்கலாம். முதல்ல அவங்கள சந்திப்போம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
இப்போ நேயர்களுக்காக இந்த பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுங்க சார்.
நம்ம வந்து பன்னாட்டு இந்திய வணிக ரீதியான அறிவு சார்புடைய சொத்துடைமை அமைப்புடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது 1994 பயிர் ரகங்களை பாதுகாக்கும் பொருட்டு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. உலக நாடுகள் அனைத்தும் தங்களுக்கு சொந்த முயற்சியில் சட்டம் இயற்றியோ அல்லது உறுப்பு நாடுகள் ஒப்பந்தப்படி பயிர் ரகங்களின் உரிமம் வழங்கியோ பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்தியா வந்து தன்னோட சொந்த முயற்சியினால் அதற்கான சட்டத்தை இயற்றியது. 2001 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த சட்டத்தின் விதிமுறைகள் 2003 இயற்றப்பட்டது.
சரிங்க சார், இப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கான குறிக்கோள் என்னங்க?
இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கான குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா, பயிர் ரகங்களை பாதுகாத்தல் மற்றும் தாவர இனப்பெருக்க வல்லுநர்களின் உரிமைகளை பாதுகாத்தல், புதிய ரகங்களை உருவாக்குவதை ஊக்குவித்தல், தொன்றுதொட்டு தாவர மரபணு ஆதாரங்களை பாதுகாத்து மேம்படுத்தி பயன்பாட்டுக்கு கிடைக்கப்பெறச் செய்து புதிய ரகங்களை உருவாக்க வழிவகுத்து உழவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல், நாட்டின் வேளாண் வளர்ச்சியை துரிதப்படுத்துதல், புதிய ரகங்களை உருவாக்க தாவர ஆராய்ச்சி மற்றும் ரக மேம்பாட்டிற்காக பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீட்டை ஊக்குவித்தல், உழவர்களுக்கு உயர் ரகம் மற்றும் அந்த ரகங்களின் விதைகளை கிடைக்கச் செய்து நாட்டின் விதை உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உதவுதல், இவைதான் இந்த சட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களாகும்.
இந்த சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க.
இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, உழவர்களுக்கான உரிமைகளை பாதுகாத்தல், தாவர இனப்பெருக்க வல்லுநர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான சிறப்பு அம்சங்களாகும்.
இதில் உழவர்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறது என்னங்க சார்?
உழவர்கள் உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிதாக ஒரு ரகம் கண்டுபிடிச்சதுன்னா தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த சட்டத்தில் பண்ணிக்க முடியாது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழவர்களுக்கான உபயோகத்துக்கு வழிமுறை செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அவர்களின் தேவைக்கேற்ற பயிர் ரகங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை பயிர் செய்து அதன் விதைகளை மேம்படுத்தி பாதுகாத்தல், புதிய ரகங்களை உருவாதற்கு காரணமான உழவர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் தக்க வெகுமதி அளித்தல். இப்போ உழவர்களே வந்து பொதுவாக புதிய ரகங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கான வெகுமதியும் அங்கீகாரமும் இந்த சட்டத்தின் மூலம் கிடைக்குது. உழவர்கள் தங்களுடைய விளை நிலங்களிலிருந்து எடுத்து பாதுகாக்கப்பட்ட பயிர் ரகங்களின் விதைகள் சேமித்தல், விதைப்பிற்கு பயன்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் ஆகியவற்றத்துக்கு இத்திட்டத்தில் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தனியார் கம்பெனியோட விதைகளாக இருந்தாலும் விவசாயிகள் தங்களோட நிலங்களில் போட்டு எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இனப்பெருக்க வல்லுநர்கள் ஒவ்வொரு ரகமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எவ்வாறு பயன்தரும் என்பதை உழவர்களுக்கு கட்டாயமாக விளக்குதல் வேண்டும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதனோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பயன் என்னங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். ஆனால் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக ரகங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக அதனோட பயன்பாட்டை உழவர்களுக்கு விதைத்து அதை தெரியப்படுத்த வேண்டும். தென் உழவர்கள் பாதுகாக்கப்பட்ட ரகங்களின் விதைகளை வணிக குறியீட்டுடன் விற்பனை செய்வதற்கு இச்சட்டத்தின் கீழ் உரிமை வழங்கப்படவில்லை. அதாவது உழவர்கள் வந்து தான் உற்பத்தி செய்த விதைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் வந்து பைகளில் அடைத்து அதை வந்து வணிக குறியீட்டுடன் செய்ய முடியாது. ஆணையம், பதிவாளர், தீர்ப்பாயம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் இச்சட்டம் அல்லது விதிமுறைகள் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் உழவர் அல்லது உழவர்களின் குழு அல்லது கிராம சமூகம் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. பதிவு செய்வதற்கோ இல்லை வந்து ஒரு கம்பெனி வந்து உழவர்கள் மேலே கேஸ் போட்டிருந்தா அதுக்கான நகல்களை பார்ப்பதற்கோ எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியது இல்லை இந்த சட்டத்தின் மூலமாக.
இப்போ அடுத்தது நீங்கள் சொல்லும்போது இந்த தாவர இனப்பெருக்க வல்லுநர்கள் அவர்களுக்கான உரிமைகளையும் வந்து இந்த சட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
நம்ம உழவர்கள் உரிமைகள் பார்த்த மாதிரியே தாவர இனப்பெருக்க வல்லுநர்களின் உரிமைகள். இதுவரைக்கும் வந்து இனப்பெருக்க வல்லுநர்களுக்கென்று எந்த உரிமையுமே இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி சட்டங்களில். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரகங்கள் வெளிவருவது தடைபட்டது. அதற்காகத்தான் இந்த சட்டத்தின் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவர இனப்பெருக்க வல்லுநர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட விதைகளை உற்பத்தி செய்ய, விற்பனை மற்றும் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்வதற்கு உரிமை வழங்கப்படுகிறது. இனப்பெருக்க வல்லுநர்கள் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தங்கள் ரகங்களை உற்பத்தி செய்யவோ விற்கவோ சந்தைப்படுத்தவோ தான் விரும்பும் எவருக்கும் அதிகாரம் அளிக்க இயலும். அதாவது இனப்பெருக்காளர் வந்து தன்னோட விதைகளை தானே வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியலனா கூட வேற கம்பெனி கொடுத்து கூட பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இடம் இருக்கு.
அப்போ ஆராய்ச்சியாளர்களுக்கான உரிமைகள் சொன்னீங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்னங்க?
உழவர்கள் தாவர இனப்பெருக்க வல்லுநர்களின் உரிமைகள் மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. எதற்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகத்தை ஒரு இனப்பெருக்காளர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா தனக்கு தான் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. அது வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கும் உபயோகப்படுத்துவதற்காக இதில் சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு ரகத்தை எவரேனும் பரிசோதனை அல்லது ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தலாம். புதிய ரகங்களை உருவாக்குவதற்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட ரகத்தை ஆதார ரகமாக பயன்படுத்தலாம். வேறு ஒரு புதிய ரகத்தை வர்த்தக ரீதியில் உருவாக்குவதற்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ரகம் பெற்றோர் வழி ரகமாக தொடர்ச்சியாக தேவைப்படுமாயின் அந்த ரகத்தை பதிவு செய்துள்ள இனப்பெருக்க வல்லுநரிடம் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது வந்து நீங்கள் ஒரு முறை இருமுறை உபயோகப்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் நேரடியாகவே விதைகளை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா வந்து இனப்பெருக்காளரிடம் உரிய அனுமதி பெற்றுதான் அந்த விதைகளை பல முறை உபயோகப்படுத்துவதற்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்படுகிறது.
இப்போ நீங்க இந்த ரகங்களை பதிவு செய்துக்கிறத பத்தி சொன்னீங்க, இந்த ரகங்களை பதிவு செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுங்க?
ஒரு ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு சிறந்த குணாதிசயங்களை கொண்டிருக்கணும். ஒன்று புதுமையானதாக இருக்கணும், மாறுபட்ட தன்மையா இருக்கணும், ஒத்தமைப்பா இருக்கணும், நிலைப்புத்தன்மையோட இருக்கணும். புதுமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கிலும் கண்டறியப்பட்ட ரகங்கள்லேருந்து புதுமையான ஒன்றாக இருக்க வேண்டும். மாறுபட்ட தன்மைனா ஏற்கனவே உள்ள ரகங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு குணாதிசயங்களாவது வேறுபட்டு இருக்க வேண்டும். ஒத்தமைப்பு என்பது இந்தியாவில் எந்த இடங்களில் போட்டாலும் எந்த சீசனில் போட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும். நிலைப்புத்தன்மையும் அதே மாதிரி எந்த சீசனில் போட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த குணாதிசயத்திலேருந்து சிறிதும் மாறுபடாமல், அதாவது இனப்பெருக்காளர்களோ அல்லது உழவர்களோ வந்து சொல்லக்கூடிய குணாதிசயத்திலிருந்து மாறுபடாமல் இருக்கணும், அதான் நிலைப்புத்தன்மைங்க.
சரிங்க சார், நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. அதாவது உழவர்களுக்கான பாதுகாப்பு என்ன இருக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு, அதேமாரி தாவர இனப்பெருக்க வல்லுநர்களுக்கு என்ன உரிமைகள், எல்லாமே நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ இந்த சட்டம் வந்து எப்படி செயல்படுத்தப்படுதுங்க?
இந்த சட்டம் செயல்படுத்துவதற்கு பயிர் ரகங்கள் பாதுகாப்பு மற்றும் உழவர் உரிமைகள் ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து 2001 இந்த சட்டத்தின் கீழே 2005 செயல்பட துவங்கியது. இந்த ஆணையத்தில் ஓர் ஆணையத்தலைவரும் 15 உறுப்பினர்களும் இருப்பாங்க. தாவர ரக ஆராய்ச்சி அல்லது வேளாண் மேம்பாட்டில் அதிக அனுபவம் வாய்ந்த வல்லுநரை மத்திய அரசு ஆணையத்தலைவராக நியமித்துள்ளது. இந்த ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் இருக்குங்க.
சரிங்க, இப்போ இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எங்கள் உழவர்களுக்கு சொல்லுங்கள் சார்.
இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உழவர்கள் உரிமைகள், தாவர இனப்பெருக்காளர்களோட உரிமைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறது இந்த ஆணையத்தோட முக்கிய செயல்பாடுகளாகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய பயிர் ரகங்களை உருவாக்குவதை ஊக்குவித்தல், வல்லுநர்களுக்கு உரிய உரிமம் வழங்குதல். ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அதாவது தாவர இனப்பெருக்காளர்கள் யாருக்கு வேணாலும் உரிமம் வழங்கலாம்னு, அந்த உரிமத்தை இந்த ஆணையத்தின் மூலமாக தான் வழங்க முடியும். உழவர்கள் மற்றும் பயிர் ரக இனப்பெருக்காளர்களின் உரிமைகளை பாதுகாத்தல். உழவர்களோட உரிமைகள், பயிர் இனப்பெருக்காளர்களின் உரிமைகளில் வந்து ஏதாவது சந்தேகம், ஏதாவது தேவை ஏற்பட்டால் இந்த ஆணையத்தின் மூலமாக தீர்த்து வைக்கப்படும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பில் உள்ள புதிய பயிர் ரகங்களை பதிவு செய்தல். பதிவு செய்யப்பட்ட ரகங்களுக்கு பண்பு உருவாக்கம் செய்தல் மற்றும் ஆவணப்படுத்துதல். அடுத்ததாக உழவர்களின் ரகங்களை ஆவணப்படுத்துதல், தொகுப்பு அட்டவணை மற்றும் பெயர் பட்டியல் அமைத்தல். அனைத்து பயிர் ரகங்களுக்கும் கட்டாய பெயர் பட்டியல் அமைக்க வழிவகை செய்தல். அடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட ரகங்களின் விதைகள் உழவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்தல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பயிர் இனப்பெருக்காளர்கள் வந்து உற்பத்தி செய்த ரகத்தை வெளியிடாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஆணையமே தலையிட்டு 3 அந்த ரகங்கள் கிடைக்கலன்னா இவங்களே வேற ஒருத்தவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த விதைகளை கிடைக்க வழிவகை செய்வாங்க. மேலும் ரக உற்பத்தி செய்ய சட்டப்படி உரிமை கொண்ட இனப்பெருக்காளர் அல்லது வேறு எவரேனும் ரக விதை உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்காத நிலையில் மற்றவர்களுக்கு அந்த ரகங்களின் விதைகளை உற்பத்தி செய்ய கட்டாய உரிமம் வழங்குதல். ரகங்கள் உருவாக்குதலில் எவரேனும் எப்பொழுதாவது பங்களிப்பு செய்திருந்தால் அந்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து பதிப்பித்தல். பயிர் ரக பதிவேடு ஏற்படுத்தி அதனை பராமரித்தல். நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்லன்னா, யாராவது வந்து மரபணுவை சேமித்து வச்சிருந்தாங்கன்னா, அதாவது பாரம்பரிய ரகங்களை, அதுக்கு தகுந்த ஆவணங்களை ஏற்படுத்துவதும் இந்த ஆணையத்தோட பங்களிப்பாகும். இந்த ஆணையத்தின் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமாக வந்து மரபணு நிதி அப்படிங்கிற ஒரு நிதியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தில் மூலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மரபணு நிதியில் செலுத்தப்பட வேண்டிய தொகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் செலுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயிரகங்களை உபயோகப்படுத்துவதற்கான இனப்பெருக்காளர்களிடம் பெறப்பட்ட பயன் பங்கீடு. ஒரு முறை வந்து பயிர் இனப்பெருக்காளர்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆணையத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்த வேண்டும். அந்த தொகையை வந்து இந்த மரபணு நிதியில் தான் வச்சுக்குவாங்க. ஆணையத்திற்கு பங்குரிமை தொகை செலுத்தப்பட வேண்டிய ஆண்டு கட்டணம், மரபு நிதியில் செலுத்தப்பட்ட இழப்பீட்டு தொகை, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அதாவது வந்து உழவர்களுக்கு வந்து இந்த ரகங்கள் பயன் தருமா தராதான்னு வயல் விளக்கம் செய்ய வேண்டும் என்று, அந்த மாதிரி வயல் விளக்கம் செய்து வெளியிட்ட பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு சொன்ன மாதிரி வரலன்னா, அதற்கு முன்னே அந்த ரகம் வெளியிடுவதற்கு முன்னே வந்து பயிர் இனப்பெருக்காளர்கள் வந்து அந்த ஆணையத்திற்கு இழப்பீட்டு தொகையை கட்ட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அந்த தொகையும் மரபணு நிதியில் தான் வைக்கப்படும். தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட பங்களிப்பு ஆகியவை இந்த மரபணு நிதியின் கீழ் வரும். சரி, இந்த மரபணு நிதியை வாங்கிட்டாங்க, என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரக கண்டுபிடிப்பில் பயன்படுத்தப்பட்ட அடிப்படை ரக உரிமைகளுக்கான பங்கீடு. அதாவது ஒருத்தர் வந்து புதிய ரகங்களை கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் வந்து அவரால் விற்க முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் மூலமாக விற்கிறோம் இல்லைங்களா, அந்த தொகையை எடுத்து அந்த இனப்பெருக்காளர்களுக்கு உரிய தொகையை தருவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மரபணுவை சேகரிக்கக்கூடிய, அதாவது பாரம்பரிய ரகங்கள் இதெல்லாம் சேகரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பங்களிப்பு தொகை இந்த நிதியிலிருந்து வழங்கப்படுது. இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ரகங்களை பயிர் செய்தால் எதிர்பாராது ஏற்பட்ட இழப்புகளுக்கான நஷ்டீடு, உழவர்களுக்கு இந்த நஷ்டீடு கிடைக்கப்பெற செய்தல். இந்த மரபணு எல்லாம் எங்கே சேகரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக மரபணு வங்கி என்று ஒன்று வைத்துள்ளார்கள். இந்த வங்கியோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட ரகங்களின் விதைகளை சேகரிக்கப்பட்டு பாதுகாக்க செய்கிறாங்க.
சரிங்க சார், இப்போ இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்க. இதில் இந்த பயிர் ரகங்களை வந்து பதிவு செய்யறது பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது எங்கே யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கங்கள் சொல்லுங்கள்.
ஒரு பயிர் ரகத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட ரகமாக இருக்கலாம், இல்லை புழக்கத்தில் உள்ள ரகம், ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற ரகங்களையும் பதிவு செய்யலாம், புதிய ரகமாக இருந்தால் அதையும் பதிவு செய்யலாம், இல்லைன்னா தருவிக்கப்பட்ட ரகம் அப்படின்னா எசன்சிலி டிரைவ்டு வெரைட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது என்னன்னா, மரபணு மாற்றப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வர, இப்போ நம்ம பீட்டி கார்டன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பயிர்களையும் இதன் கீழே பதிவு செய்யலாம். இதை யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகத்தை இனப்பெருக்கம் செய்த பாத்தியாதை உடைய தனிநபர், அதுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு தனிநபர், ரகத்தை இனப்பெருக்கம் செய்தவர்களை தொடர்ந்து வரும் அவரது வாரிசுதாரர், ஒருவேளை அவரால் செய்ய முடியலன்னா அவரோட வாரிசுதாரர் செஞ்சுக்கலாம், விண்ணப்பிக்கும் உரிமைகளுடைய வாரிசுதாரராக நியமிக்கப்பட்டவர். சில நேரங்களில் அவங்களோட வாரிசு நேரடியாக செய்ய முடியலனாலும் இந்த பயிர் இனப்பெருக்காளர் ஒருத்தரை வாரிசுதாராக நியமிச்சிருப்பார், அவர் செய்யலாம். ரகத்தை இனப்பெருக்கம் செய்த ஒரு விவசாயி அல்லது விவசாயிகளின் குழு அல்லது விவசாயிகளின் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கும் இந்த உரிமைகள் உண்டு. மேலே குறிப்பிட்டுள்ளவர்களில் சார்பில் தகுந்த முறையில் ஒப்பளிக்கப்பட்ட நபர், ரகத்தை இனப்பெருக்கம் செய்யும் பாத்தியாதை உடையவர்கள், பல்கலைக்கழகம், வெளிநிதி பெறும் விவசாய நிறுவனம், இவர்கள் தனியாகவோ அல்லது மற்றவர்களுடன் இணைந்தோ விண்ணப்பிக்கலாம். எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை புதுதில்லியில் உள்ள பிபிவிஎஃப்ஆர்ஐயின் தலைமை அலுவலகத்திலோ அல்லது பிராந்திய அலுவலகத்திலோ பதிவு செய்யலாம், அல்லது www.plantauthority.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பம் கிடைக்கும். அதன் மூலமாகவும், இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்கள் அல்லது மத்திய மாநில ஆராய்ச்சி விவசாய ஆராய்ச்சி நிலையங்களில் இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கும் உங்களுக்கு ரகங்களை பதிவு செய்வதற்கும் உதவி செய்வார்கள். அவர்களை அணுகினா உங்களுக்கு மேலும் விவரங்கள் கிடைக்கும்.
சரிங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது எவ்வளோ காலத்துக்கு செல்லுபடியாகுங்க? இப்போ நம்ம லைசன்ஸ்லாம் வந்து ரினியூ பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த மாதிரி ஏதாவது புதுப்பிக்கக்கூடியது இருக்கா, இல்லை இவ்வளோ காலத்துக்கு தான் இது பயன்படுங்கிற ஏதாவது வரைமுறை இருக்குங்களா?
இதற்கும் சில வரைமுறைகள் இருக்கிறது. மரம் மற்றும் கொடிகள் பார்த்தீங்கன்னா 18 வருடங்கள் வரை தான் பாதுகாப்பு வழங்கப்படும். மற்ற பயிர்கள் அதாவது விவசாய பயிர்கள் எதுவாக இருந்தாலும் 15 வருடங்கள். புழக்கத்தில் உள்ள ரகங்கள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண புழக்கத்தில் உள்ள ரகங்களாக இருந்தாலும் 15 வருடங்கள் வந்து அரசிதழில் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 15 வருடங்கள். நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசிதழில் அறிவிக்கப்பட்டுருந்துச்சுன்னா இப்போ வந்து தானாகவே செல்லாத வகையில் ஆகிவிடும்.
அதுக்கப்புறம் அது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி,
பப்ளிக் ப்ராப்பர்ட்டி யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் என்ன பிறக்கட்டையோ வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை, வாங்காம நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம்.
சரிங்க, இப்ப இந்த மாதிரி பதிவுக்கான கட்டணம் இருக்குங்களாங்க சார்?
ஏற்கனவே சொன்ன மாதிரி உழவர்களுக்குன்னு எந்த கட்டணமும் கிடையாது, ஆனா வந்து ஒரு இனப்பெருக்காளர்கள் இவங்களுக்குலாம் வந்து கட்டணங்கள் இருக்கு. விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா ₹200. மாறுபட்ட தன்மை, ஒத்தமைப்பு, நிலைப்புத்தன்மை பரிசோதனை கட்டம், அதாவது டஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு தனியார் கம்பெனி புதிதாக ஒரு ரகமோ ஒரு பயிரின பெருக்காளர்களோ புதிதாக ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சா அதனோட குணாதிசயங்களை வந்து ஆவணப்படுத்துவதற்காக இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது. வயல்களில் வளர்த்து அதனோட குணாதிசயங்கள் பல்வேறு நிலைகளில் ஆவணப்படுத்தப்படுகிறது. அதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ₹20,000. புழக்கத்தில் உள்ள ரகங்களில் வந்து நீங்கள் வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1,000 கட்டணும். புதிய ரகங்களாக இருந்துச்சுன்னா தனிநபராக இருந்தால் ₹1,000, ஒரு இனப்பெருக்காளராக இருந்தால் ₹1,000. கல்வி நிறுவனமாக இருந்தால் சுமார் ₹7,000 கட்ட வேண்டியது இருக்கும். வர்த்தக நிறுவனமாக அதாவது தனியார் கம்பெனிகளாக இருந்துச்சுன்னா ₹10,000 செலுத்த வேண்டியது இருக்கும். பொதுவாக அறிந்திருக்கக்கூடிய புழக்கத்தில் உள்ள ரகங்கள் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்டாண்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பொதுவாகப்பட்ட ரகங்கள், அதை பதிவு செய்யணும் அப்படின்னா யாராவது ஒரு பாரம்பரிய ரகமாக இருக்கும், அதை வந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பார், அந்த ரகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுது. அது மாதிரி செய்யக்கூடிய ரகங்களுக்கு தனிநபராக இருந்தால் ₹2,000, கல்வி நிறுவனங்களுக்கு ₹3,000, வர்த்தக நிறுவனமாக இருந்தால் ₹5,000 செலுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் என்ன பலன்கள் அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் மற்றும் இனப்பெருக்க முதலீடு மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு உபயோகப்படுத்தலாம், விவசாயிகளுக்கு புதிய ரகங்களை கிடைக்கப்பெறு செய்தல், விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும், கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்கலாம், பயிர் சார்ந்த பன்னாட்டு வணிக ஊக்குவித்தல், பயிர் பாதுகாப்பு மற்றும் உழவர் உரிமை சட்டம் மற்றும் அதனை முறைப்படுத்தும் ஆணையத்தின் மூலமாக மேம்படுத்தப்படுகிறது, விவசாயிகள் தங்கள் ரகங்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாத்தல். இதனால் நான் வேளாண் பெருமக்களுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றால், உங்களிடம் இருக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்களோ அல்லது புதிதாக கண்டுபிடித்த ரகங்களோ இருந்தால் அந்த ரகங்களை நீங்கள் தவறாமல் பதிவு செய்து அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம்தான் நம்ம வந்து இந்த பாசுமதி அரிசி, வேம்பு போன்ற பொருட்களை அமெரிக்கா போன்ற நாடுகள் சொந்தம் கொண்டாடுவதை தவிர்க்க முடியும்.
இதுவரைக்கும் இந்த பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம்.
நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை நுட்ப அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் R. விஜயன் அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய ரகங்களை கண்டுபிடிக்கிற உழவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவர்களெல்லாம் ஊக்குவிக்கிற, பாதுகாக்கிற ஒரு நல்ல சட்டம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.